வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீபிகா அருணுடன் கதையோசை. அமரர் கல்கி எழுதிய கண்டேன் இலங்கையை, இலங்கை பயணக் கட்டுரைகளின் தொகுப்பு. கட்டுரை ஒன்று, இலங்கை யாத்திரை. மனமாற கொடுத்த வாக்குறுதிதான், ஆனாலும் அதை நிறைவேற்றுவது எளிய காரியம் இல்லை. இலங்கையை சுருட்டி எடுத்துக்கொண்டு வரும் உத்தேசம் எங்களுக்கு இல்லை என்று எழுத்து மூலமாகவே வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த இலங்கை இப்படி எங்களை மோக வலையில் சிக்க வைக்கும் என்று யார் கண்டது? ஆகாயத்திலிருந்து மேகமண்டலத்தின் வழியாக இலங்கையை பார்த்தவுடனேயே மனதில் சபலம் தட்டிவிட்டது. கொழும்பிலிருந்து கண்டிக்கு போகும் அழகான சாலையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது, முடியாது, வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, இலங்கையையும் அதன் அழகான சாலைகளையும் சேர்த்து சுருட்டி எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதான் என்று தோன்றிற்று. பின்னர் அந்த மரகதத்தீவின் பசுமையான மலைச்சாரல்களையும், அவற்றிலிருந்து துள்ளி விழும் அருவிகளையும், யானைகள் சஞ்சரிக்கும் காடுகளையும், குளிர்ந்த நிழல் தரும் தென்னந்தோப்புகளையும், சமுத்திரம் போன்ற ஏரிகளையும், புராதனமான சிற்பங்களையும், கடலோரத்து ரயில் பாதைகளையும் பார்த்த பிறகு எங்கள் வாக்குறுதியை காற்றில் பறக்க விடுவதென்றே தீர்மானித்துவிட்டோம். ஆனால் கடவுளின் கருணையினால் ஆகாய விமானக்காரர்கள் எங்களை தடுத்தாட்கொண்டார்கள். ஒவ்வொரு ஆளும் தலைக்கு 20 ராத்தல் நிறையுள்ள சாமான் தான் உடன் கொண்டு போகலாம் என்றும், அதற்கு மேல் அனுமதிக்க முடியாது என்றும் அவர்கள் கண்டிப்பாக சொன்னார்கள். இலங்கையின் நிறை 20 ராத்தலுக்கு மேல் ஒரு சில கோடி மடங்குதானே இருக்கும் என்று நாங்கள் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. எடை போட்டு பார்க்கக்கூட முடியாது என்று அந்த முரடர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த காரணத்தினாலேதான் நாங்கள் எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவது சாத்தியமாயிருந்தது. இலங்கையை அங்கேயே விட்டு வரும்படியாக நேர்ந்தது. என்றாலும் இலங்கையிலிருந்து நாங்கள் வெறும் கையுடனே திரும்பி வரவில்லை. நிறையே இல்லாத ஒரு பொருளை அங்கிருந்து கொண்டுதான் வந்தோம். அந்த அபூர்வமான பொருள் இலங்கையில் வாழும் தமிழர்களின் அன்புதான். அன்புக்கு நிறை ஏது? அல்லது விலைதான் ஏது? எனவே அதை ஆகாய விமானக்காரர்கள் எடை போட சொல்லவும் இல்லை, சுங்க அதிகாரிகள் அதற்கு வரி போடவும் இல்லை. சரியாய் போச்சு, இலங்கைக்கு போய் சேர்ந்த வரலாற்றையே இன்னும் சொல்லவில்லை. அதற்குள் திரும்பி வந்த கதையை சொல்லத் தொடங்கிவிட்டேனே. அன்பானது இப்படித்தான் எல்லாவற்றையும் தலைகீழ் பாடமாக்கிவிடும் போல் இருக்கிறது. நல்லது, இப்போது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு குழந்தை பிராயம் முதலே இலங்கையை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசையுண்டு. ராமாயணத்தின் மூலம் இலங்கையில் ராட்சதர்கள் வசிக்கிறார்கள் என்று நான் அறிந்திருந்தேன். எனக்கு ராட்சதர்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். நாடக மேடைகளில் ராட்சதர்கள் வரும்போதுதான் எனக்கு குதூகலம் அதிகம். அவர்களுடைய கோரைப் பற்களும் பெரிய மீசைகளும் வெகு தமாஷா இருக்கும். தெரியாமலா வாலி ராவணனை பிடித்து கொண்டு வந்து குழந்தை அங்கதனுடைய தொட்டிலுக்கு மேலே கட்டிவிட்டான்? ராட்சதர்களுக்குள்ளேயும் விபீஷணனை பார்க்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆவல். அவன் அந்த காலத்திலிருந்து சிரஞ்சீவியாக இருப்பதாய் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த விபீஷணன் ஒரு தடவை கூட செத்துப்போனது கிடையாதாம். செத்துப்போனால் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு கூட அவன் இறந்து போகவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட அப்பாவி ராட்சதனை நேரில் பார்த்து சிரஞ்சீவியாய் இருப்பதிலுள்ள கஷ்ட சுகங்களை பற்றி கேட்க ஆவல் கொண்டிருந்தேன். விபீஷணரை பற்றி சொன்னதும் ஒரு கதை ஞாபகம் வருகிறது. அந்த நாளில், அதாவது வெள்ளைக்காரர்கள் இலங்கையில் கால் வைப்பதற்கு முன்னால், விபீஷணர் அங்கே ராஜ்யபாரம் செய்து வந்தாரல்லவா? அப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் ஒரு நாள் நள்ளிரவில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்ரீரங்கநாதரை சேவித்துவிட்டு போவது வழக்கமாம். இப்படி ஒரு கர்ண பரம்பரை கதை வழங்கி கொண்டு வந்தது. ஆனால் ஸ்ரீரங்கம் கோவில் அர்ச்சகர்களில் ஒரே ஒருவருக்கு மட்டும் இந்த கதையில் பூரண நம்பிக்கை ஏற்படவில்லை. அவர் இதனுடைய நிஜம் பொய்யை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஒரு நாள் இரவு அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அவர் ஸ்ரீரங்கநாதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். மற்ற அர்ச்சகர்கள் வழக்கம் போல் கர்ப்பகிரகத்தின் கதவை பூட்டி கொண்டு போய்விட்டார்கள். பெருமாளுக்கு பின்னால் கொட்டு கொட்டென்று கண்ணை விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்த அர்ச்சகர் நடுநிசையில் கதவு திறக்கப்படுவது கண்டு திடுக்கிட்டார். இன்னும் நன்றாக மறைந்து கொண்டார். விபீஷணர் ஒரு பிரம்மாண்டமான குடலையில் புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்தார். பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தார். தூபதீப ஆராதனைகள் எல்லாம் முறைப்படி செய்துவிட்டு அர்ச்சனை செய்திருந்த நிர்மாலயங்களை எல்லாம் திரும்ப எடுத்து குடலைக்குள் போட்டுக்கொண்டார். அப்போது அந்த நிர்மாலயங்களுடனே அர்ச்சகரும் குடலைக்குள் போய் சேர்ந்தார். விபீஷணர் குடலையுடன் இலங்கையை அடைந்ததும் கடற்கரையில் குடலையை கவிழ்த்தார். விழுந்த புஷ்ப கும்பலிலிருந்து பட்டை நாமம் தரித்த ஒரு வைஷ்ணவர் எழுந்திருப்பதை கண்டார். பயத்தினால் அந்த வைஷ்ணவருடைய கை கால்கள் விடவிடவென்று நடுங்கின. விபீஷணர் அவரை தேற்றி விஷயம் தெரிந்து கொண்டதும் தமது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். மறுநாள் அவரை ராஜசபைக்கு அழைத்துச் சென்று ராட்சதர்களுக்கு அவரை ஒரு வினோத ஜந்துவைப் போல் காட்டிய பிறகு, இப்போது உம்மை திருப்பி உமது தேசத்துக்கே அனுப்பிவிடப் போகிறேன். இந்த ஊரில் உள்ள பொருள்களில் உமக்கு எது விருப்பமாயிருக்கிறதோ அதை கேளும், தருகிறேன் என்று விபீஷணன் சொன்னார். பிராமணர் சுற்றுமுற்றும் பார்த்தார். எங்கே பார்த்தாலும் தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் மரகதமுமாக ஒரே ஜாஜுவல்யமாய் இருந்தது. அவருக்கு எதை கேட்பதென்றே தெரியவில்லை. பாவம், பேராசைக்கார பிராமணன் கடைசியாக, "விபீஷண மகாராஜா, தங்களுடைய ஊரில் எல்லாவற்றிலும் அருமையான விலை உயர்ந்த பொருள் எது உண்டோ அதை கொடுங்கள்" என்றார். விபீஷணர் புன்னகை புரிந்துவிட்டு ஒரு சமிஞ்ஞை செய்தார். ஊழியர்கள் ஒரு சின்ன தங்கப்பெட்டியை கொண்டு வந்தார்கள். அதை திறந்தார் விபீஷணர். உள்ளே வெகு பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பொட்டணத்தை எடுத்து அர்ச்சகர் கையில் கொடுத்தார். அதில் என்ன இருக்குமோ என்ற இருதய துடிப்புடன் அர்ச்சகர் பொட்டணத்தை பிரித்து பார்த்தார். அதற்குள் ஒரு சிறு இரும்பு துண்டு இருந்தது. அந்த நாளில் இலங்கையில் தங்கமும் வெள்ளியும் மற்ற வைரம் வைடூரியம் முதலியவையும் ஏராளமாயிருந்தன. ஆனால் இரும்புதான் கிடையாதாம். ஆகையால் எந்த நாட்டிலிருந்தோ வெகு அருமையாக கொண்டு வந்திருந்த இரும்பு துண்டை விபீஷணர் அவ்வளவு பத்திரப்படுத்தி வைத்திருந்தாராம். மேற்சொன்ன அர்ச்சகரைப் போல் நாங்கள் ஏமாற்றமடையவில்லை. எங்களுடைய அனுபவம் அவருடைய அனுபவத்துக்கு முற்றிலும் மாறாயிருந்தது. இலங்கையில் நாங்கள் பெறக்கூடிய விலை மதிக்க ஒண்ணாத பொருளாக நாங்கள் எதை கருதினோமோ அதுவே எங்களுக்கு கிடைத்தது. அது இலங்கையிலுள்ள தமிழரின் அபிமானம்தான். ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டால் உடனே இலங்கையில் நாங்கள் கண்ட சந்தோஷமான சிரித்த முகங்கள்தான் முன்வந்து நிற்கின்றன. கொழும்பில் வியாபாரத்துறைகளில் ஈடுபட்டிருக்கும் வாலிபர்களும் முதியவர்களும் காட்டிய அபிமானம் எங்களுக்கு அவ்வளவாக ஆச்சரியம் தரவில்லை. ஏனென்றால் கொழும்பில் உள்ள இந்தியர்கள் பத்திரிகை படிப்பவர்கள், அரசியல் ஞானம் படைத்தவர்கள். காங்கிரஸ் ஆட்சி புரியும் சென்னை மாகாணத்தை குறித்து அவர்களுக்கெல்லாம் இப்போது வெகு பெருமை. ஆகவே சென்னையிலிருந்து வருபவர்களிடம் அவர்கள் அபிமானம் காட்டுவது இயல்பு. ஆனால் உள்நாட்டில் மலை பிரதேசங்களில் தோட்ட கூலிகளாக உழைத்துக் கொண்டிருக்கும் இந்திய ஸ்திரீ புருஷர்கள் தாய் நாட்டிலிருந்து வந்தவர்களிடம் காட்டிய அபிமானம்தான் வியக்கத்தக்கதாய் இருந்தது. நுவரெலியாவிலிருந்து ஹட்டனுக்கு போகும் மலைப்பாதையில் நேர்ந்த ஒரு சம்பவம் இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. சாலை ஓரத்தில் குன்றின் சரிவில் சில ஸ்திரீகளும் புருஷர்களும் தேயிலை பறித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை வேலை வாங்குவதற்கு ஒரு கங்காணி மேஸ்திரி இருந்தான். அவன் அவர்களை காரசாரமான சொற்களினால் வேலை ஏவிக் கொண்டிருந்தான். எங்கள் வண்டி அவ்விடத்தில் நின்றது. தொழிலாளிகள் சிலரிடம் பேச்சு கொடுத்தோம். தாய்நாட்டில் அவர்களுக்கு எந்தெந்த ஊர் என்று விசாரித்தோம். அவர்கள் எல்லாம் ஊர் பேச்சை எடுத்ததுமே மிகவும் சந்தோஷமடைந்து எங்களுக்கு பதில் சொன்னார்கள். அச்சமயம் அந்த கங்காணி மேஸ்திரியின் படத்தை மாலி எழுதினார். அவர் எழுதுவதை தொழிலாளிகள் இரண்டொருவர் கவனித்து அருகில் வந்து பார்த்தார்கள். அவர்களை பார்த்து இன்னும் சிலர் வந்து சூழ்ந்தார்கள். படம் எழுதி முடித்ததும் அவர்கள் கொல் என்று சிரித்தார்கள். மேஸ்திரி கங்காணியும் அருகில் வந்து பார்த்தான். தன்னுடைய படம்தான் என்பதை கையில் பிடித்த குடையிலிருந்தும் முறுக்கிவிட்ட மீசையிலிருந்தும் தெரிந்து கொண்டு ஐயோ விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினான். அதை பார்த்துவிட்டு அத்தனை ஸ்திரீ புருஷர்களும் வந்து சூழ்ந்து கொண்டு தாங்களும் பார்த்து பார்த்து சிரித்தார்கள். இம்மாதிரி கங்காணியும் தொழிலாளிகளும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு வந்து சிரித்து சந்தோஷப்படுவது தேயிலை தோட்டங்களில் அடிக்கடி நடக்கக்கூடிய காரியம் அன்றல்லவா? இந்த பயணத் தொகுப்பின் அடுத்த கட்டுரையுடன் விரைவில் சந்திப்போம். கதையோசை.com இணையதளத்தில் உங்கள் ஆதரவை கருத்துக்கள் மூலமாகவோ நன்கொடை மூலமாகவோ நீங்கள் அளிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீபிகா அருணுடன் கதையோசை.